ஓம் சாந்தி. 25/11/2014 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபாவின் பார்வை எல்லை மற்றும் எல்லை இல்லாதவற்றையும் கடந்து செல்கிறது. நீங்கள் கூட எல்லை மற்றும் சத்யுகம் எல்லையற்றது, கலியுகம் இவற்றை கடந்து செல்ல வேண்டும். கேள்வி: உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞான ரத்தினங்களின் தாரணை எந்த குழந்தைகளுக்கு நன்றாக அமைகிறது? பதில்: யாருடைய புத்தியோகம் ஒரு தந்தையுடன் உள்ளதோ, தூய்மையாக ஆகியுள்ளார்களோ, அவர்களுக்கு இந்த ரத்தினங்களின் தாரணை நன்றாக ஆகும். இந்த ஞானத்திற்காக சுத்தமான பாத்திரம் வேண்டும். தப்பும் தவறுமான சங்கல்பங்கள் கூட முடிந்து போய்விட வேண்டும். தந்தையுடன் யோகம் செய்து செய்து பாத்திரம் தங்கமாகிவிடும் போதுதான் இரத்தினங்களை அதில் வைக்க முடியும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து தினந்தோறும் புரிய வைக்கிறார். ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியத்தினுடையதாக இந்த சிருஷ்டி சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. புத்தியில் இந்த ஞானம் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் எல்லை மற்றும் எல்லை இல்லாததை கடந்து செல்ல வேண்டும். தந்தையோ எல்லை மற்றும் எல்லை இல்லாதவற்றிற்கு அப்பாற்பட்டவர். அதனுடைய பொருளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். ஞானம் பக்திக்கு பின்னால் இருப்பது வைராக்கியம் என்ற தலைப்பு பற்றியும் புரிய வைக்க வேண்டும். ஞானத்திற்கு பகல் என்று கூறப்படுகிறது. அப்பொழுது புது உலகமாக இருக்கும். அதில் இந்த பக்தி என்ற அறியாமை இருக்காது. அது எல்லைக்குட்பட்ட உலகமாக இருக்கும். ஏனெனில் அங்கு மிகவும் குறைவானோர் இருப்பார்கள். பிறகு மெல்ல மெல்ல விருத்தியாகிறது. பாதி காலத்திற்கு பிறகு பக்தி ஆரம்பமாகிறது. அங்கு சந்நியாசி தர்மம் இருக்கவே இருக்காது. சந்நியாசம் அல்லது தியாகம் இருப்பதில்லை. பிறகு பின்னால் சிருஷ்டியின் விருத்தியாகிறது. மேலிருந்து ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கிறது. எல்லைக்குட்பட்டதிலிருந்து ஆரம்பமாகிறது. எல்லைக்கப்பார் செல்கிறது. தந்தையினுடைய பார்வையோ எல்லை மற்றும் எல்லைக்கப்பாற்பட்டது, இவற்றையும் கடந்து செல்கிறது. எல்லைக்குட்பட்டதில் எவ்வளவு குறைவான குழந்தைகள் இருப்பார்கள்! பின் இராவண ராஜ்யத்தில் எவ்வளவு விருத்தியாகிவிடுகிறது என்பதை அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் எல்லை மற்றும் எல்லை இல்லாதவற்றையும் கடந்து செல்ல வேண்டும். சத்யுகத்தில் எவ்வளவு சிறிய உலகமாக இருக்கும்! இங்கு சந்நியாசம் அல்லது வைராகியம் ஆகியவை இருக்காது. பின்னால் துவாபர யுக முதற்கொண்டு மற்ற தர்மங்கள் ஆரம்பமாகின்றன. சந்நியாச தர்மமும் இருக்கும். அவர்கள் வீடு வாசலின் சந்நியாசம் செய்கிறார்கள். எல்லோரையும் அறிந்து கொள்ளவோ வேண்டுமல்லவா? அதற்கு ஹட்டயோகம் மற்றும் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் என்று கூறப்படுகிறது. வீடு வாசலை மட்டும் விட்டுவிட்டு காட்டிற்கு செல்கிறார்கள். துவாபர் முதல் பக்தி ஆரம்பமாகிறது. ஞானமோ இருப்பதே இல்லை. ஞானம் என்றால் சத்யுகம், திரேதாயுகம். பக்தி என்றால் அறியாமை, அதாவது அஞ்ஞானம் மற்றும் துக்கம். இதை நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டியுள்ளது. பிறகு துக்கம் மற்றும் சுகத்தை கடந்து செல்ல வேண்டும். எல்லைகள் மற்றும் எல்லையற்றவர்களை கடந்து செல்லுதல். மனிதர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அல்லவா? எதுவரை சமுத்திரம் உள்ளது, ஆகாயம் உள்ளது, நிறைய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் முடிவை அடைய முடிவதில்லை. ஆகாய விமானத்தில் செல்கிறார்கள். அதில் கூட மீண்டும் திரும்பி வர முடியும் அளவிற்கு பெட்ரோல் வேண்டுமல்லவா? மிகவும் தொலைதூரம் செல்கிறார்கள். ஆனால் எல்லைக்கப்பால் செல்ல முடியாது. எல்லைக்குட்பட்டவரை தான் செல்வார்கள். நீங்களோ எல்லைக்குட்பட்டது, எல்லையற்றது இரண்டையும் கடந்து செல்கிறீர்கள். முதலில் புது உலகத்தில் எல்லை இருக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மிகவும் குறைவான மனிதர்கள் இருப்பார்கள். அதற்கு சத்யுகம் என்று கூறப்படுகிறது. குழந்தைங்களாகிய உங்களுக்கு படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த ஞானம் வேறு யாரிடமும் கிடையாது. உங்களுக்கு புரிய வைப்பவர் தந்தையாவார். அந்த தந்தை எல்லைக்குட்பட்டது மற்றும் எல்லையற்றதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றிய இரகசியத்தை புரிய வைக்கிறார். பிறகு இவற்றை கடந்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். அங்கோ எதுவும் இருப்பதில்லை. எவ்வளவுதான் தூரம் சென்றாலும் கூட ஆகாயமே ஆகாயம்தான் இருக்கும். இதற்கு எல்லை எல்லை இல்லாதவற்றிற்கு அப்பாற்பட்டது என்று கூறப்படுகிறது. எந்த முடிவும் அடைய முடியாது. முடிவில்லாதது என்று கூறுவார்கள். முடிவில்லாதது என்று கூறுவதோ எளிது. ஆனால் முடிவு என்பதின் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு தந்தை அறிவு அளிக்கிறார். நான் எல்லையையும் அறிந்துள்ளேன், எல்லையற்றவற்றையும் அறிந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். இன்னின்ன தர்மம் இன்னின்ன காலத்தில் ஸ்தாபனையாகியுள்ளது. சத்யுகத்தின் எல்லையை நோக்கி பார்வை செல்கிறது. பிறகு கலியுகத்தின் எல்லை இல்லாததை நோக்கி பார்வை செல்கிறது. பிறகு நாம் கடந்து சென்று விடுவோம். அங்கு எதுவும் கிடையாது. சூரியன் சந்திரனுக்கும் மேலே நாம் செல்கிறோம். அங்கு நமது சாந்தி தாமம் ஸ்வீட் ஹோம் உள்ளது. அப்படியும் சத்யுகம் கூட ஸ்வீட் ஹோம் ஆகும். அங்கு அமைதியும் இருக்கிறது. பின் ராஜ்ய பாக்யத்தின் சுகமும் உள்ளது. இரண்டுமே உள்ளது. வீடு சென்றீர்கள் என்றால் அங்கு அமைதி மட்டும் இருக்கும். சுகத்தின் பெயர் எடுக்க மாட்டார்கள். இப்பொழுது நீங்கள் சாந்தியும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் சுகம் சாந்தியும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கோ சாந்தியும் இருக்கும், சுகத்தின் ராஜ்யம் கூட இருக்கும். மூலவத்தனத்திலோ சுகத்தின் விஷயம் கிடையாது. அரைக்கல்பம் உங்களுடைய ராஜ்யம் நடக்கிறது. பிறகு அரைக்கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் வருகிறது. அசாந்தி இருப்பதே ஐந்து விகாரங்களின் காரணமாக. 2500 வருடங்கள் நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள். பிறகு 2500 வருடங்களுக்கு பிறகு ராவண ராஜ்யமாகிறது. அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதிவிட்டுள்ளார்கள். ஒரே அடியாக முட்டாள் போல் ஆகிவிட்டுள்ளார்கள். 5000 வருடங்களின் கல்பத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுவது முட்டாள்தனம் என்றுதானே கூறுவார்கள் இல்லையா? சிறிதளவு கூட பண்பாடு இல்லை. தேவதைகளிடம் எவ்வளவு தெய்வீக பண்பாடு இருந்தது, அது இப்பொழுது பண்பாடற்றதாக ஆகிவிட்டுள்ளது. ஒன்றுமே அறியாமல் உள்ளார்கள். அசுரகுணங்கள் வந்துவிட்டுள்ளன. இதற்கு முன்பு நீங்கள் கூட ஒன்றும் அறியாமல் இருந்தீர்கள். காமவாளை செலுத்தி முதல் இடைக்கடை துக்கமுடையவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு இராவண சம்பிரதாயம் என்றே கூறப்படுகிறது. ராமர் குரங்கு சேனையை எடுத்துக்கொண்டார் என்று காண்பித்துள்ளார்கள். ராமச்சந்திரர் திரேதாவினுடையவர் ஆவார். அங்கு பிறகு குரங்கு எங்கிருந்து வந்தது? மேலும் பிறகு கூறுகிறார்கள் ராமருடைய சீதை தூக்கி செல்லப்பட்டார் என்று. இப்பேற்பட்ட விஷயங்களோ அங்கு நடக்கவே இல்லை. ஜீவராசிகள் மிருகங்கள் ஆகியவை இங்கு 84 லட்சம் உயிரினங்கள் இருப்பது போல அங்கு சத்யுகம் திரேதாவில் அந்த அளவு இருக்குமா என்ன? இந்த முழு எல்லை இல்லாத நாடகத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார். குழந்தைகள் மிகவுமே தொலைநோக்குடையவராக ஆக வேண்டும். இதற்கு முன்பு உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. மனிதர்களாக இருந்து கூட பெரியவர் யார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். ஸ்லோகத்தில் கூட உன்னுடைய பெயர் மிக மேலானது என்றும் பாடுகிறார்கள். இப்பொழுது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. உங்களிலும் கூட வரிசை கிரமமாக உள்ளீர்கள். தந்தை எல்லை மற்றும் எல்லையற்ற இரண்டின் இரகசியத்தை புரிய வைக்கிறார். அதற்கு அப்பால் எதுவும் கிடையாது. அது நீங்கள் இருப்பதற்கான இடமாகும். அதற்கு பிரம்மாண்டம் என்று கூறுகிறார்கள். எப்படி இங்கு நீங்கள் ஆகாய தத்துவத்தில் அமர்ந்துள்ளீர்கள்? இதில் ஏதாவது தெரிய வருகிறதா என்ன? ரேடியோவில் ஆகாஷவாணி என்கிறார்கள். இப்பொழுது இந்த ஆகாயமோ முடிவில்லாதது, முடிவை அடையவே முடியாது. எனவே ஆகாஷ்வாணி என்று கூறுவதால் மனிதர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? இந்த வாய் என்பது வெளியாகும். வாயிலிருந்து பேச்சு, அதாவது குரல் வெளிப்படுகிறது. இதுவோ சாதாரண விஷயமாகும். வாயிலிருந்து குரல் வெளிப்படுவது இதற்கு ஆகாஷ்வாணி என்று கூறப்படுகிறது. தந்தை கூட ஆகாயம் மூலமாக வாணி நடத்த வேண்டியுள்ளது. குழந்தைங்களாகிய உங்களுக்கு தன்னை பற்றியும் முழு ரகசியம் கூறியுள்ளார். உங்களுக்கு நிச்சயமாகிறது. மிகவும் சுலபமான விஷயமாகும். எப்படி நாம் ஆத்மாவாக இருக்கிறோமோ அதே போல தந்தையும் பரமாத்மா ஆவார். உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா ஆவார் இல்லையா? அனைவருக்கும் அவரவர் பாகம் கிடைத்துள்ளது. எல்லோரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். பிறகு இல்லற மார்க்கத்தின் ஜோடி மேரு. பிறகு வரிசை கிரமமாக மாலையை பாருங்கள். எவ்வளவு சிறியதாக உள்ளது! பிறகு சிருஷ்டி பெருகி பெருகி எவ்வளவு பெரியதாக ஆகிவிடுகிறது! எவ்வளவு கோடிக்கணக்கான மணிகள், அதாவது ஆத்மாக்களின் மாலையாகும். இவை எல்லாம் படிப்பாகும். தன்னை என்ன புரிய வைக்கிறாரோ அதை நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்யுங்கள். விருட்சத்தின் விளக்கமோ நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். விதை மேலே இருக்கிறார். இது பலவிதமான விருட்சமாகும். இதனுடைய ஆயுள் எவ்வளவு? விருட்சம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. எனவே நாள் முழுவதும் புத்தியில் இதே இருக்க வேண்டும். இந்த சிருஷ்டி என்ற கல்ப விருட்சத்தின் ஆயுள் முற்றிலுமே மிக சரியாக உள்ளது. 5000 வருடங்களில் ஒரு நொடியின் வித்தியாசம் கூட ஏற்பட முடியாது. குழந்தைங்களாகிய உங்களுடைய புத்தியில் இப்பொழுது எவ்வளவு ஞானம் உள்ளது! யார் மிகவும் திடமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் இருக்கும். திடமானவர்களாக எப்பொழுது ஆக முடியும் என்றால் தூய்மையாக இருக்கும் பொழுது. இந்த ஞானத்தை தாரணை செய்ய வேண்டுமென்றால் தங்க பாத்திரம் வேண்டும். பிறகு எவ்வளவு சுலபமாக ஆகிவிடும் என்றால் எப்படி பாபாவிற்கு சுலபமாக ஆகிவிடுகிறதோ அதுபோல. பிறகு உங்களுக்கும் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் என்று கூறுவார்கள். பிறகு வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப மாலையின் மணி ஆகிவிடுவீர்கள். இது போன்ற விஷயங்களை பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இந்த ஆத்மா கூட புரிய வைத்து கொண்டிருக்கிறார். தந்தை கூட இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் புரிய வைக்கிறார். தேவதைகளின் சரீரத்தின் மூலமாக அல்ல. தந்தை நடிக்க வேண்டியுள்ளது. 5000 வருடங்களுக்கு பின்னால் வந்து பாகத்தை ஏற்று நடிப்பார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நானாவேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். பிறகு இருப்பது மேரு. யார் ஆதியில் மகாராஜா மகாராணியாக இருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் போய் கடைசியில் ஆதிதேவன் ஆதிதேவி ஆகிறார்கள். இந்த முழு ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று புரிய வைத்தீர்கள் என்றால் ஆச்சரியப்படுவார்கள். இவர்களோ சரியாகத்தான் கூறுகிறார்கள். மனித சிருஷ்டியின் விதை ரூபமானவர்தான் ஞானம் நிறைந்தவர் ஆவார். அவரை தவிர வேறு யாரும் ஞானம் அளிக்க முடியாது. இந்த எல்லா விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும். ஆனால் குழந்தைகளுக்கு தாரணையாவதில்லை. இருப்பதோ மிகவும் எளிதான விஷயங்கள். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஒன்று, இதில் நிறைய யாத்திரை வேண்டும். அப்பொழுதுதான் தூய்மையான பாத்திரத்தில் இரத்தினங்கள் நிலைக்க முடியும். இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த இரத்தினமாவார். பாபாவோ வைர வியாபாரியாக இருந்தார். மிகவும் நல்ல வைரங்கள், மாணிக்கியங்கள் ஆகியவை வந்து கொண்டிருக்கும். அதை பின் வெள்ளி டப்பாவில் பஞ்சு ஆகியவை போட்டு நல்ல முறையில் வைத்திருப்பார். யாராவது பார்த்தார்கள் என்றால் இது முதல் தரமானது என்பார்கள். இதுவும் அவ்வாறே ஆகும். நல்ல பொருள் நல்ல பாத்திரத்தில் வைக்கப்படும் பொழுது அழகாக இருக்கும். உங்களுடைய காதுகள் கேட்கின்றன. அதில் தாரணையாகிறது, தூய்மையாக இருந்தீர்கள். புத்தியோகம் தந்தையிடம் இருந்தது என்றால் தாரணை நன்றாக ஆகும். இல்லை என்றால் எல்லாமே வெளியேறிவிடும். ஆத்மா இருப்பதும் எவ்வளவு சிறியதாக, இதில் எவ்வளவு ஞானம் நிரம்பி உள்ளது, எவ்வளவு நல்ல தூய்மையான பாத்திரம் வேண்டும். எந்த ஒரு சங்கல்பம் கூட எழக்கூடாது. தப்பும் தவறுமான சங்கல்பங்கள் அனைத்தும் நின்று போய்விட வேண்டும். அனைத்து பக்கங்களிலிருந்தும் புத்தி யோகத்தை அகற்ற வேண்டும். என்னுடன் யோகம் செய்து செய்து பாத்திரத்தை தங்கமாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் இரத்தினங்களை வைக்க முடியும். பிறகு மற்றவர்களுக்கு தானம் அளித்து கொண்டே இருப்பீர்கள். பாரதம் மகாதானி என்று ஏற்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தின் தானமோ நிறைய பேர் செய்கிறார்கள். ஆனால் இது அவினாஷி ஞான ரத்தினங்களின் தானமாகும். தேக சகிதம் எதெல்லாம் உள்ளதோ அவை அனைத்தையும் விடுத்து ஒருவரிடம் புத்தியின் யோகம் இருக்க வேண்டும். நாமோ தந்தையினுடையவர்கள் ஆவோம். இதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. லட்சியமோ தந்தை கூறிவிடுகிறார். புருஷார்த்தம் செய்வது குழந்தைகளின் வேலையாகும். இப்பொழுதுதான் இந்த அளவு உயர்ந்த பதவியை அடைய முடியும். எந்த ஒரு தப்பும் தவறுமான சங்கல்பங்கள் அல்லது விகல்பங்கள் வரக்கூடாது. தந்தைதான் ஞானத்தின் கடல். எல்லை எல்லை இல்லாதது இவற்றை கடந்து இருக்கிறார். எல்லாமே அமர்ந்து புரிய வைக்கிறார். பாபா நம்மை பார்க்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நானோ எல்லை மற்றும் எல்லையற்றவர்களை கடந்து மேலே சென்று விடுகிறேன். நான் இருப்பதும் அங்கேயேதான். நீங்கள் கூட எல்லை எல்லை இல்லாதவைகளை கடந்து சென்று விடுங்கள். சங்கல்பம் விகல்பங்கள் எதுவுமே வரக்கூடாது. இதில் உழைப்பு வேண்டும். இல்லற காரியங்களில் இருந்தபடியே தாமரை மலருக்கு சமமானதாக ஆக வேண்டும். கைகள் காரியம் செய்தபடியே இருக்க மனம் நினைவு செய்ய வேண்டும். இல்லறத்தினரோ நிறைய பேர் இருக்கிறார்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள் ஞானத்தை ஏற்று நடக்கும் அளவிற்கு வீட்டிலிருக்கும் குழந்தைகள், அதாவது பாபா வீட்டில் எடுப்பதில்லை. சென்டர் நடத்துபவர்கள், முரளி வகுப்பு எடுப்பவர்கள் கூட தோற்றுவிடுகிறார்கள். மேலும் படிப்பவர்கள் மேலே சென்று விடுகிறார்கள். இனி முன்னால் போக போக உங்களுக்கு எல்லாம் தெரிந்து கொண்டே போகும். பாபா முற்றிலுமே சரியாக கூறுகிறார். நமக்கு யார் கற்பித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மாயை சாப்பிட்டு விட்டது. மகாரதியை மாயை ஒரே அடியாக விழுங்கிவிட்டுள்ளது. இப்பொழுது அவர்களே இல்லாமல் போய்விட்டார்கள். மாயாவி, அதாவது துரோகியாகிவிடுகிறார்கள். வெளிநாடுகளில் கூட துரோகியாகிவிடுகிறார்கள் அல்லவா? எங்கெங்கோ சென்று அடைக்கலும் போகிறார்கள். யார் பவர்ஃபுல் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் சென்று விடுகிறார்கள். இச்சமயத்திலோ இறப்பு எதிரிலேயே உள்ளதல்லவா? எனவே மிகவும் வலிமையுடையவர்களிடம் செல்வார்கள். தந்தைதான் சக்திவான் ஆவார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை சர்வ சக்திவான் ஆவார். நமக்கு கற்பித்து கற்பித்து முழு உலகிற்கும் அதிபதியாக ஆக்கிவிடுகிறார். அங்கு எல்லாமே கிடைத்து விடுகிறது. எந்த ஒரு பொருளையும் அடைவதற்கு நாம் மிகுந்த முயற்சி செய்ய வேண்டிய வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு பொருளும் இருக்காது. அதுவும் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப பதவி அடைகிறீர்கள். தன்னையை தவிர இது போன்ற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. எல்லோருமே பூசாரியாவார்கள். பெரிய பெரிய சங்கராச்சாரியர்கள் ஆகியோருள் கூட இருக்கிறார்கள்தான். பாபா அவர்களுடைய மகிமையை கூட கூறுகிறார். முதலில் தூய்மையின் வலிமையினால் பாரதத்தை மிகவும் நன்றாக தாங்குவதற்கு அவர்கள் கருவியாகிறார்கள். அதுவும் கூட சத்தோப்பிரதானமாக இருக்கும் பொழுது. இப்பொழுதோ தமோ பிரதானமாக உள்ளார்கள். அவர்களிடம் என்ன வலிமை உள்ளது? இப்பொழுது உங்களது புத்தியிலோ முழு ஞானம் உள்ளது. புத்தியில் தாரணையாக இருக்கட்டும், மேலும் நீங்கள் புரிய வைத்து கொண்டே இருங்கள். தந்தையும் நினைவு செய்யுங்கள். தந்தைதான் முழு விருட்சத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். குழந்தைகள் இவர்களைப் போல இனிமையாகவும் ஆக வேண்டியுள்ளது. யுத்தம் நடக்கும் அல்லவா? மாயையின் புயல்கள் கூட நிறைய வருகின்றன. அனைத்தையுமே சகித்து கொள்ள வேண்டியுள்ளது. தந்தையின் நினைவில் இருப்பதால் எல்லா புயல்களும் போய்விடும். ஹாத்மதாயி என்ற நாடகம் பற்றி கூறுகிறார்கள் அல்லவா? கூழாங்கல் போட்டுக்கொண்டு விடுவார், அப்பொழுது மாயை போய்விடும். கூழாங்கல்லை எடுத்து விடும் பொழுது மாயை வந்துவிடும். தொட்டாட்சிணுங்கி உள்ளதல்லவா? கையில் தொட்டீர்கள் என்றால் வாடி போய்விடும். மாயை மிகவுமே கூர்மையாக உள்ளது. இவ்வளவு உயர்ந்த படிப்பை படிக்க படிக்க இருந்த இடத்திலேயே கீழே விழுத்து விடுகிறது. எனவே தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார், தங்களை சகோதர சகோதரர்கள் என்று உணருங்கள். பின் எல்லை மற்றும் எல்லை இல்லாதவை இவற்றை கடந்து சென்று விடுவீர்கள். சரீரமே இல்லை என்றால் பின் பார்வை எங்கே போகும்? இவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டும். கேட்டுவிட்டு மனமுடைந்து போய்விடக்கூடாது. கல்ப கல்பமாக உங்களுடைய புருஷார்த்தம் நடக்கிறது மற்றும் நீங்கள் உங்களது பாக்கியத்தை பெறுகிறீர்கள். படித்திருப்பது அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி எதை ஒருபொழுதும் படித்திருக்கவில்லையோ அதை கேளுங்கள் மற்றும் நினைவு செய்யுங்கள். அதற்கு பக்தி மார்க்கம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் ராஜரிஷி ஆவீர்கள் அல்லவா? தலைமுடி விரிந்திருக்கட்டும், முரளியையும் நடத்துங்கள். சாது சந்நியாசிகள் ஆகியோர் கூறுவதெல்லாம் மனிதர்களின் முரளி. இது எல்லையில்லாத தந்தையின் முரளியாகும். சத்யுக த்ரேதாவில் ஞானத்தின் முரளியின் அவசியமே இல்லை. அங்கு ஞானத்தின் அவசியமும் இல்லை, பக்தியின் அவசியமும் இல்லை. இந்த ஞானம் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் கிடைக்கிறது மற்றும் தந்தைதான் அளிப்பவராவார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. புத்தியில் ஞான ரத்தினங்களை தாரணை செய்து தானம் செய்ய வேண்டும். எல்லை எல்லை இல்லாதவை இவற்றை கடந்து எப்பேற்பட்ட ஸ்திதியில் இருக்க வேண்டுமென்றால் ஒருபொழுதும் தப்பும் தவறுமான சங்கல்பங்கள் அல்லது விகல்பங்கள் வரக்கூடாது. ஆத்மாக்களாகிய நாம் சகோதர சகோதரர்களாவோம் என்ற இதே நினைவு இருக்கட்டும். 2. மாயையின் புயல்களிலிருந்து தப்பித்து இருப்பதற்காக வாயில் தந்தையின் நினைவு என்ற கூழாங்கல்லை போட்டுவிட வேண்டும். அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். தொட்டாட்சிணங்கி போல ஆகக்கூடாது. மாயையிடம் தோற்றுவிடக்கூடாது. வரதானம்: லௌகீக அலௌகீக வாழ்க்கையில் சதா விலகியவராகி பரமாத்ம துணையின் அனுபவத்தின் மூலமாக நஷ்டோமோக ஆகுங்கள். எப்பொழுதுமே விலகியவராக இருப்பதற்கான அடையாளமாவது பிரபு அன்பின் உணர்வு. மேலும் எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அந்த அளவு கூடவே இருப்பீர்கள், தனியாக இருக்க மாட்டீர்கள். கூடவே இருப்பதற்கு தான் அன்பு என்று கூறப்படுகிறது. தந்தை கூட இருக்கும் பொழுது அனைத்து சுமைகளையும் தந்தைக்கு அளித்துவிட்டு சுயம் லேசானவர் ஆகிவிடுங்கள். இதுவே நஷ்டோமோகா ஆவதற்கான விதியாகும். ஆனால் புருஷார்த்தம் என்ற பாடத்தில் சதா என்ற வார்த்தையை அண்டர்லைன் செய்யுங்கள். லௌகீக மற்றும் அலௌகீக வாழ்க்கையில் விலகியவராக இருங்கள். அப்பொழுது சதா துணையின் அனுபவமாகும். ஸ்லோகன்: விஹாரங்கள் என்ற பாம்புகளை உங்களது படுக்கையாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.